கோயில் சிப்பந்திகளை பொறுத்தளவுல அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற ஊதியம் அப்படிங்கறது வந்து அவங்களுடைய வாழ்க்கையை நடத்துறதுக்கு தேவையான அளவுக்கு கீழே தான் இருக்குது அப்படின்ற மாதிரி பல இடங்கள்லயும் கேள்விப்படுறோம். சிவாச்சாரியர்கள் உட்பட்டு பல இடங்கள்லயும் ஒரு 1000 ரூபாய் அவ்வளவுதான் மாத ஊதியம், அந்த அளவுக்கு தான் வருது அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப திருக்கோயில் பணியாளர்களுக்கு ஒரு குறைந்தபட்ச ஊதியம் கொடுத்து அவங்க வந்து வாழ்க்கை அங்க நடைபெறதுக்கு இது எந்த விதமான தடையும் இருக்குதா அரசியல் ரீதியாக?
அந்தந்த கோயில்கள வருமானத்தை அடிப்படையில தான் நாங்க சம்பளம் கொடுக்க முடியும். ஒரு கோயில் 100 ரூபா வருமானம் இருந்தா 40% வந்து நிர்வாக செலவு சிப்பந்திய சம்பளத்துக்கு இருக்கு, 30% திட்டங்கள் பூஜை செலவுன்னு இருக்கு, 20% திருவிழா இருக்கு, 10% ரிசர்வேஷன் பிக்சட் பர்சன்ட் போடணும்னு இருக்கு. 100 ரூபா வருமானம் வந்தான் அப்படி வரும்போது 40% அளவு அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கலாம். வருமானம் உள்ள கோயில கண்டிப்பா எந்த குறையுமே கிடையாது. ஒரு ஜூனியர் அசிஸ்டன்ட் உள்ள சம்பளம் கூட சாதனத்தையும் கூட வாங்கிட்டு இருப்பாங்க. என்னென்ன கேடரோ அந்த கேடரை தகுந்தவாறு ஸ்கேலர்ஸ் பிக்ஸ் பண்ணிருக்காங்க, கவர்மெண்ட்லையும் கொடுத்துருக்காங்க, அறநிலையத்திலையும் கொடுத்துருக்காங்க. ஆனால் வருமானம் உள்ள கோயிலை பொறுத்தவரை எந்த பிரச்சனையுமே இல்லை, சௌக்கியமா இருக்கீங்க, சந்தோஷமா இருப்பாங்க. மாதம் வருஷத்துக்கு 2 DA கூடும், ஒரு இன்கிரிமெண்ட் கூடும் வருஷத்துக்கு, அது அவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. வருமானம் இல்லாத கோயிலை பார்க்குற பொழுது அந்த 40% கூட நிற்கணும்னு சொல்லும்போது வருமானம் பத்தாதனால அது வந்து தவிர்க்க முடியாத சூழ்நிலையில சம்பளம் கொடுக்க முடியாமல் இருக்கும்போது இந்த எக்ஸ்ட்ரா ஃபண்டுன்னு வச்சுருக்காங்கல்ல, அதுலேருந்து வருஷத்துக்கு ஒருத்தர் சம்பளம் கொடுக்குறாங்க. அதுதான் அதனால எல்லா கோயிலுமே எல்லா சிப்பந்திகளுக்கும் பெரிய கோயிலில் நடக்கிற மாதிரி ஒரு செயல்களுக்கு எதிர்பார்க்க முடியாது. அது அந்த கோயிலுடைய வருமானத்தின் அடிப்படையில் கொடுக்கறதுனால தான் இந்த ஒரு சிக்கல். அப்படி கொடுக்க முடியாத சூழ்நிலையும் கூட ஃபண்டு ஏற்படுத்தி வருஷத்துக்கு ஒருக்க கொடுக்குறாங்க. அதான் உண்மையான வருமானம் குறைய காரணம் என்னன்னா நஞ்சு நிலங்கள் நம்பி இருக்கிற அநேக கோயில்களில் குத்தகை வருமானம் குறைஞ்சதுனால கோவில் பூஜைகளோ சிப்பந்த சம்பளம் குறைவா இருக்குது. ஆனால் மிஞ்சி தானியமாக கொடுத்தாங்க, அப்புறம் தானியமாக கொடுக்கும்போது இப்போவும் தானியம் கொடுத்தா அந்த விலைக்கு ஈக்குவல் ஆயிரும். ஆனால் இப்போ தானியத்துக்கே வழியில்லாமல் போச்சுது. அப்படியே தானியம் கொடுத்தாலும் அவங்க ரொக்கம் தான் கட்டுறான். அப்படி வரும்போது நமக்கு வந்து வருமானம் குறைஞ்சது தான் மெயின் அடிப்படை. வருமானம் உள்ள கோயில் எந்த பிரச்சனையும் இல்லை, வருமானம் இல்லாத கோயிலுக்கு அப்போ எதுக்கு என்னதான் பரிகாரம் அப்படின்னு சொல்லும்போது அந்த இருக்க வருமானத்துக்குள்ளே தான் சிப்பந்திகள் கொடுத்தா முடியும். அது சிப்பந்திகள் சம்பளம் கொடுக்காட்ட கூட வேற கோயில் மற்ற கவர்மெண்ட்லேருந்து அது ஃபிக்ஸ் பண்ணி டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுக்குறாங்க. ஆனால் பூஜை முறைகளுக்கு அந்த 6 வேலை பூஜை 4 வேலை ஆகுது, 4 வேலை 3 வேலை ஆகுது. அப்போ என்ன செய்யணும், உபய காலத்தை பிடிச்சி ஏதாவது செய்ய முடிஞ்சால் செய்யணும், இல்லைன்னா மேலே காலங்கள் நின்று போகுது, நிறைய சிப்பந்திகள் போஸ்ட் அப்படியே நின்று போகுது. அப்போ இந்த குறை சம்பளத்துக்கு யாரும் வரமாட்டேங்கிறாங்க. வேறு வழி இல்லாத அளவுக்கு தான் மக்கள் அங்கே போயிட்டு கூட சூழ்நிலை உருவாகிறது. காரணம் என்னன்னா இல்லாத கோயிலுடைய நிர்வாகத்தை அந்த வருமானத்திலிருந்து பார்க்க வேண்டியதான் இருக்குது. சர்ப்ளஸ் ஃபண்ட் இருந்தால் ஒரு எல்லாத்துக்கும் அது பயன்படுத்தி நித்திய பூஜைகள்லாம் கொடுக்க வாய்ப்பு இருக்காது, ஒரு கால பூஜைகள்லாம் கொடுப்பாங்க. மற்றபடி உள்ள கோயிலாம் அந்த வருமானத்தை அங்கே பெருக்கிறது என்ன வழி இருந்தமோ அதுதான் பார்க்கணும்.
அந்த சிப்பந்திகள்லையும் ரிலீஜியஸ் நான் ரிலீஜியஸ் மாதிரி பாகுபாடுகள்,
ஆமா, உள்துறை வெளித்துறைன்னு பேரு. அர்ச்சகரு, மடப்பள்ளி, பரிசாரம், ஓதுவாரு இவங்க எல்லாம் உள்துறை சிப்பந்திகள். இப்ப அவங்களை பொறுத்த அளவு லீவ் எடுக்க முடியாது, ஏன்னா சப்ஸ்டியூட் வச்சுட்டு போகலாம். வெளித்துறை சிப்பந்தி கிளார்க்கா இருக்காங்க, பீனா இருக்காங்கன்னா அவங்க லீவ் எடுக்கலாம், வேற ஆள் அதுக்கு அவங்கள்ட நடைமுறை வர இவங்க நடைமுறை வர. உள்துறை சிப்பந்திகள் பொறுத்த அளவுல ஒரு ஆள் லீவ் போட்டா 11 ஆள் வச்சு தான் போனோம். அப்படி வச்சா தான் அந்த பூஜை ஒழுங்காக நடக்க முடியும். ஒரு அர்ச்சகர் போகிறாருன்னா வேறு ஆளை மாற்றி ஏற்பாடு பண்ணிட்டு போகணும், அது அவங்களுக்கு உரிமை இருக்குது. லீவு இல்லாட்டா கூட மாற்றி ஏற்பாடு பண்ணிட்டு போகலாம், போய் அதை அந்த மிஷின் தெரிஞ்ச ஆளாக இருக்கணும். அதை வச்சு ஒரு ஆளும் மிஷின் தெரிஞ்ச ஆளாக இருக்கணும். அப்படி இருந்தாச்சுன்னா அது நிர்வாகம் சரின்னு சொல்லியாச்சுன்னா நாங்கள் மாற்றி ஏற்பாடு பண்ணிட்டு போகிறோம். அதுக்கு நல்ல விருப்பம் இருக்குது. அர்ச்சகர் சில சம்பளம் உள்ள கோயில் அர்ச்சரட்டிகளில் ஷேர்லாம் கொடுக்குறோம். ஷேர் கொடுக்கும்போது அந்த ஷேர் சம்பளத்தோடையும் ஷேர் கூட வர கோயிலாக இருக்குது. உதாரணம் மாசாணியம்மன் கோயிலில் 300 ரூபா தான் அர்ச்சகர் சம்பளம், ஆனால் அவர் ஷேர் வந்து 1.5 லட்சம் ரூபா அங்கே வருது. ரெண்டு பேர் 75,000 மாதத்துக்கு ஷேரே வருது. அப்படி வரும்போது அவங்க ஷேர் கூடி போய் எனக்கு டைம் ஸ்கேலுக்கே வேண்டாங்க, டைம் ஸ்கேல் போட்டாலும் ஷேர் கொடுக்க முடியாது. எனவே அங்கே எனக்கு பிக்சர் பேய போகிறோம், ஏன்னா இந்த ஷேர் நிறைய வருகிறார், பல டிக்கெட் இருக்குது. ஆனால் வருமானம் உள்ள கோயிலில் எந்த சிம்மதிக்கும் எல்லாருமே சௌக்கியமாக இருப்பாங்க. வருமானம் உள்ள கோயிலில் எல்லாருக்குமே அது கம்மியாக தான் இருக்கும். அந்த வருமானத்துக்குள்ளே தான் அதை பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால. ஆனாலும் மற்ற சிஸ்டங்கள் மூலம் அவங்க சம்பளம் கொடுக்கவோ, பட்ட விசேஷ காலங்களுக்கு போய் திருப்பணி செய்யவோ, மற்ற கோயிலுக்கு கடன் வாங்கி செய்யலாம். இந்த கோயிலில் இடம் இருந்து கட்டணம் கட்டணுமானால் மற்ற கோயிலுக்கு வாங்கி வருமானத்தை பெருக்கலாம். அவங்க கோயிலுக்கு வருமானம் இல்லைன்னா, நஞ்ச நிலத்தை நம்பி இருக்க கோயிலில் வருமானம் இல்லைன்னா அது கட்டடங்க கல்யாண மண்டபமோ அல்ல கடைகளோ கட்டி விட்டு அதன் மூலம் ரொக்க கேஷ் வருதுக்கு என்ன வழி உண்டுமோ அந்த சர்ப்ளஸ் ஃபண்ட்லேருந்து வாங்கி செய்யலாம். ஈஓ ரிஸ்க் எடுத்து செய்யணும். அந்த டிரஸ்ட் போர்டை தீர்மானம் போட்டு இந்த டிரஸ்ட் போர்டு தீர்மானம் போட்டு மேலிட்டு இருந்து வாங்கி செய்தானா ஒழுங்காக இருந்தால் கண்டிப்பாக அது வழி இருக்குது, அது இல்லைன்னு சொல்ல முடியாது.
உள்துறை வெளித்துறை என்று சொல்றப்ப அவங்க எல்லாருக்குமே வந்து உரிய ஊதியம் வந்து ஓரளவுக்கு தொடர்புடையதாக இருக்குமா, இல்லை உள்துறைக்கு வந்து பொதுவாக ஊதியம் அதை குறைவாக இருக்கிற மாதிரி?
ஒவ்வொரு ஸ்கேலுக்குமே அரசியலுக்கு மடப்பிடிக்கணும்னு ஸ்கேலே போட்டிருக்காங்க. கரண்ட் ஸ்கேல் உள்ள ஆளுக்கு பிரச்சனை இல்லை, அது ஒழுங்காக வந்துடும். அந்த வருஷம் ரெண்டு தடவை இன்கிரிமெண்ட் டிஐஆர் இன்கிரிமெண்ட் அடையிடும். அது இல்லாத பட்சத்தில் உள்ள ஆளுக்கு தோப்பு உரிமமாக போடுவாங்க. தோப்பு உரிமமாக போடும்போது உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட அமௌண்ட் தான் கிடைக்கும்.
இப்போ அடுத்து இந்த குத்தகையிலிருந்து வருமானம் வந்துருச்சுன்னா திருக்கோயில் வழிபாடு சிறப்பாக நடக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதில் ஈஓவாக இருக்கிறவங்க காட்ட வேண்டிய ஆர்வம் பற்றியும் சொன்னீங்க. இப்போ திருக்கோயில்களுக்கு எவ்வளவு சொத்து மதிப்பீடு இருக்குது, எந்த அளவில் இருக்குங்கிறதுல பொதுமக்களும் அடியார்களும் மற்றவர்களும் கூட பங்கு கொள்ள முடியுமா? அவங்க வந்து எந்த அளவில் அதில் ஆர்வம் கொடுத்து அங்கே இருக்கிற ஈஓவுக்கு உறுதுணையாகவும் உந்துகோலாகவும் இருக்கலாம், அந்த பற்றிய தகவல்களை எப்படி அறிஞ்சு கொள்ளலாம்?
தகவல் உரிமை சட்டத்தின் மூலம் கோயில் எவ்வளவு சொத்து இருக்கு, எவ்வளவு பாக்கி இருக்கு, யார் யாருக்கு என்னென்ன குத்தகைன்னா தகவல் உரிமை சட்டத்தை கேட்டு வைக்கலாம். இப்போ கோயிலையே போர்டு வச்சிருக்காங்க, யார் யாருக்கு இவ்வளவு நிலம் இருக்கு, எவ்வளவு பாக்கி வச்சிருக்காங்க, அதன் மூலம் பப்ளிக்காக மக்களுக்கு தெரியுது. எனவே கோயில் குத்தகை பொறுத்தவரை வந்து அது எந்த ஒளிவு மறுவும் கிடையாது, யார் வேணாலும் தகவல் உரிமை சட்டத்திலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம், அது வழி இருக்குது. ஆனால் அதே சமயம் அவங்க நம்ம சட்டரீதியாக நடவடிக்கை எடுத்ததுக்கு சட்டரீதியாக எடுக்க முடியும் தவிர அவங்க வந்து ஹெல்ப் பண்ண முடியாது. பண்ணால் உள்ளூர் சண்டை வந்துடும். இப்போ ஒருத்தன் குத்தகை வாங்கி வச்சிருக்கிறான் அப்படின்னு ஈஓ கேட்டானா அவன் கோபப்பட மாட்டான். பக்கத்தில் நீ குத்தகை கொடுக்க முடியும்னா உன் வேலையை பேர் நீ என்ன கேட்கறது, நீ என் ஆளாக உனக்கு அப்படின்னு பிரச்சனை வருதுனால மக்கள் அதை கேட்க மாட்டாங்க. சட்ட ரீதியாக யாருக்கு அதிகாரம் இருக்கோ அவங்க தான் குத்தகை கேட்கணும். இவங்க மறைமுகமாக சப்போர்ட் பண்ணாலும் தவிர நேரடியாக வந்து குத்தகை வசூல் பண்ண அவங்க வரமாட்டாங்க, வரவும் கூடாது. அந்த உள் பிரச்சனை ஆகிப்போம். ஆனால் சட்ட ரீதியாக என்ன ஒன்றுமோ அதெல்லாம் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அவங்க உறுதுணையாக இருப்பாங்க. இப்போ நிறைய கோயிலில் வக்கீலே ஃபீஸ் இல்லாமலே வாதாடுறாங்க, அப்படின் தான் இருக்குது. இப்போ கோயில் இருக்குது, குத்தகை கேஸ் போடணும், வக்கீல் ஃபீஸ் கொடுக்கணும், சில பேர் ஃபீஸ் வேண்டாம் சார் நான் கோயிலுக்காக ஃப்ரீயாக செய்தாரன்னு சில ஆளுங்களும் இருக்கிறாங்க. இப்போ குறைந்த ஃபீஸ் மட்டும் ஸ்டாம்பு மட்டும் கொடுங்க, பேப்பர் கொடுங்க, இது மட்டும் கூட எனக்கு ஃபீஸ் வேண்டாம், நீங்கள் கோர்ட் செலவு மட்டும் கொடுங்கன்னு சொல்லக்கூடிய அளவுலாம் ஆளுங்க இருக்காங்க. இப்போ நிறைய பேர் இருக்கும். அவிநாசி கோயிலுக்கு வந்து கோவிச்சிட்டு பழத்தில் அவர் வக்கீல் இருக்கார், அது ஒரு குல தெய்வம், இது வரைக்கும் பீஸே வந்தது கிடையாது, எல்லாமே அவரே சாமிக்காக செய்கிறார், அப்படிலாம் அழுது இருக்காங்க. ஆனால் நம்ம முதல்ல அவங்களை பயன்படுத்துறதை பொறுத்து இருக்குது, எல்லாரும் அப்படி இல்லை அப்படி இருக்குது, அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். யாருமே அந்த அளவுக்கு கோவிலில் அப்படி கட்டாயப்படுத்தி பீஸ் வாங்கக்கூடிய அளவு இன்னும் இல்லை, நிறைய பேர் இருக்காங்க. அதை சென்டிமெண்ட்லாம் செய்து கொடுக்கும் ஆள் இருக்குது. அந்த கோயில் கேச நம்மகிட்ட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் அது கொஞ்சம் ஃப்ரீயாக வாதாடி கொடுக்கணும்னு நினைக்கிற வச்சுன்னு இருக்காங்க. எந்த விதத்தில் போனாலும் கோயில்னு தெரியாச்சுன்னா அது தனி மரியாதை கொடுக்குறாங்க, சரியும் கொடுக்குறாங்க, எந்த விதத்துக்கு போனாலும் கிடைக்குது. இப்போ கோயிலுக்கே நம்ம சுவாமிக்கு திருவிழா பட்டு எடுக்க போயாச்சுன்னா உள்ள விரைவோட குறைச்சுன்னு தான் ஆள் இருக்குது. சரி அம்பாள் கல்யாணம் திருமணப்பட்டு இருக்குது, இது ரேட்டு போட்டு லாபம் இல்லாமல் குறைஞ்ச ரேட்டு போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லதுக்குன்னா ஆளும் இருக்காங்க. அது கோயில்னு சொல்லும்போது எந்த விதத்துலையும் மக்கள் உதவுக்கு ரெடி, அவங்கவுங்க சக்தி தந்தோட உதவுறாங்க.
அப்போ இப்போ கோயில் கோயிலுக்கு வருகின்ற நிலம் மற்றும் சொத்துக்கள்ல இருந்து வருமானம் வர்றதுக்கு முயற்சி எடுத்தாலே பெருமளவுக்கு வருமானம்
கண்டிப்பாக வரும். பெருமளவுக்கு முயற்சி எடுத்தாலே கண்டிப்பாக வரும். அது எல்லாம் நம்ம போய் அந்த நேரத்தை விட்டுறக்கூடாது. அந்த வறுவடை நேரத்தில் போய் பிடிச்சானா கண்டிப்பாக ஓரளவு வசூல் பண்ணலாம். இப்போ உதாரணம் வந்து மார்ச் ஏப்ரல் மாதம் அறுவடை செய்தோன்னா நம்ம அது வெயில் மழை பார்க்காம அது ஆகான உணவு எல்லாம் பார்க்காம அங்கே இருக்க ஒரு மிச்சரி டீயும் சாப்பிட்டுக்கிட்டு அங்கே குத்தியை இருந்து வண்டி எடுத்துகிட்டு போய் காவல் எடுத்தால் கண்டிப்பாக கொடுப்பாங்க. அதை போய் அவங்க கொண்டு அளக்கணும்னு சொன்னால் இப்போ நடக்காது, நம்ம தான் அவனை தேடி போகணும். தேடி போய் அளந்து கொஞ்சம் ரெஸ்கல் செய்தாருன்னா கண்டிப்பாக அவங்க தரமாக உடனே ஸ்பாட்டில் ரசீதும் கொடுக்கணும், கணக்கு வழக்கும் கரெக்டாக இருக்கணும். அது நிறைய இடங்களில் கணக்கு வழக்கும் சரியாக பண்ணாத நேரத்தில் மக்களே வெக்ஸ் ஆகிறாங்க. நம்ம ஏற்கனவே கோர்ட்டில் போட்டிருப்பாங்க, அந்த கோர்ட்டில் போட்டதே திருப்பியும் கொண்டு போடுவாங்க. சில இடங்களில் நான் கெட்டதுக்கும் சேர்த்து போட்டிருக்கா சார், என்ன சார் கணக்கு வச்சுருக்காப்பா, இப்போ அது என்ன செய்யணும், ஏற்கனவே போட்டது தீர்ப்பான உடனே டிகிரி டிசிபி கொண்டு போய் அதை சொல்லிச்சுக்கிட்டு பின்னாடி போட தனியாக போடணும். இப்படி ரொம்ப கவனமாக செய்தேன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ குட்டுமொத்தமாக இவங்க தப்பு பண்ணதுனால உண்மையாக கொடுத்தாலும் யோசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. பல இது இருக்குது, அவங்க எப்போடா தள்ளி போகலான்னு இருப்பாங்க, இதே ஒரு கணக்கை காட்டிடுவாங்க, நான் கொடுத்ததுக்கு ரெசிவ் வரல திருப்பி எப்படி கொடுப்பேன், பழசு தந்தால் இப்போ அழப்பாம்மா. அப்போ நம்ம வந்து கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக எல்லாமே நல்லா இருக்கும். நம்மளை மக்கள் நம்பணும் போது நம்ப முடியாது, நம்மளும் நடந்துக்கணும். எவ்வளோ பெரிய கல்லஞ்சக்காரங்க இருந்தால் கூட கரெக்டாக இருக்குன்னா அவங்க கொடுத்து வாங்க தான் பார்ப்பாங்க. அந்த அளவுக்கு இருக்குது. நிர்வாகம் வந்து அது அடிக்கடி இப்படி நம்ம போகாம கிட்டது உறவு, கேளாம கிட்டது கடவுள்னு சொல்லுவான். அதுமாதிரி நம்ம நிலத்தை அடிக்கடி பார்த்து விவசாயத்தை கட்டி எப்போ வரலாம் போறான்னு கேட்டாங்கன்னா, ஒரு சில ஆட்கள் வந்து கிராணிக்கே சிறுக்கும், அதை விட்டுடலாம். பெரும்பான்மை பேரும் அளந்துவாங்க, அதுக்கு நம்ம கொஞ்சத்து கொஞ்சம் மாதிரி வாங்கலாம். அது இல்லைன்னு முயற்சி பண்ணால் வீண் போகவே போகாது. பத்து குற்றதாரன்னாலும் அஞ்சு குற்றதாரனா குற்றையை கொடுக்க தான் செய்வோம். சில வந்து கோர்ட்டில் கேஸ் நடக்க பார்த்துக்கலாம் அப்படிம்போம். பார்த்து பழையதுக்கு நடக்க நடுமுறையில் போதும் அப்படின்னு கேட்டு நம்ம பேசி வாங்கணும். அதனால் அவங்க வந்து நிர்வாகத்து மேலே ஒரு நம்பிக்கை இல்லாமையோ ஒரு அருவறுப்போ ஒரு பெட்ஸாகி மோகன் துணிக்காக நடந்துக்கிட்டாங்கன்னா உள்ளதையும் தான் போயிடும். அதுதான் காரணம். நம்ம வந்து அவங்க ஒரு விரோதியை பார்க்காம அவங்க நம்மளுடைய லட்சக்கணக்கான மக்கள் சொத்து அவங்ககிட்ட இருக்குன்னு சொல்லி அதை ஆர்வமாக செய்தோம்னா கண்டிப்பாக வசதாகும். இப்போ நாங்கள் 400-500 கடை வசதி பண்ணோம். இப்போ வசதாகும் காரணம் என்னன்னா, அது விளைஞ்சிருக்கா இல்லான்னு தெரியும், விளச்சல் இல்லைன்னு வைங்க அவங்கள்ட்ட போய் நம்ம கண்ணியும் பேசக்கூடாது. வேலை இல்லையா, நீ போய் சர்டிஃபிகேட் வாங்கி கொடு, அது நாங்கள் தள்ளுபடிக்கு ஏற்பாடு பண்ணுவோம், அது மேலே போயிட்டு தான் வரும், உடனே ஆகாது, அது கிஸ்ட்டு தள்ளுபடிச்சுன்னா குத்தையே கேட்டால் வேண்டாம், அந்த மாதிரி என்னென்ன இருக்கும் அதுலாம் நம்ம சொன்னால் அதுக்குன்னு செய்வாங்க. இப்போ பட்டு போன 50 மரம் நிற்கும், 40 பட்டு இருக்குன்னா 50 மரத்துக்கு நம்ம குத்தையை விட முடியாது. பத்து போன மரம் 10 மரத்து தான் கொடுக்கணும், 10 மரத்தை அதை காட்டினா கூட மேல் மகசூல். இப்படி எது நியாயமான கோரிக்கை இருக்கோ அதை நிறைவேற்றி கொடுத்தாலேயே பாதி பிரச்சனை ஒழிஞ்சுப்போம். இவங்க நம்ம சட்டம் அழுக்காகக்கூடாதே, வந்தோமா போனோமா எல்லாம் நீயே பாருங்க, காருக்கு ஒப்படைச்சிக்கிட்டு நமக்கு என்னான்னு சொல்லிட்டு பேசினா போயாச்சுன்னா அந்த நிர்வாகம் அப்படி தான் இருக்கும். ஸ்பாட்டில் ஈவோ இருந்து குரூப் டெம்பிளை வாரத்துக்கு ஒரு நாளாவது போய் விசிட் பண்ணான்னா கண்டிப்பாக மக்களுடைய குறைகளும் தெரியும், கோயில் நிர்வாகம் குறைஞ்சிடும், உடனே கூட அது பரிகாரம் பார்த்துடலாம். எல்லா கோயிலும் அது கஷ்டங்கிறது கிடையவே கிடையாது. இன்னமும் மக்கள் கோயில் மேலே ஆர்வமாக தான் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு இவங்க பயன்படுத்த தெரியாத என்ன எந்த கட்டம்னா, நிர்வாகத்தினுடைய ஆட்களுடைய ஆர்வமின்மை காரணம்தான் கோயில் உலகின்னு நினைக்க போகுது. வருமானமே இல்லாட்டா கூட மக்களை பயன்படுத்தினா அவங்க கோயில் செய்ய ரெடியாக இருக்காங்க. எத்தனையோ கோயிலில் நான் காசு கொடுக்காமலே உழவாரம் பண்ணி செய்திருக்கோம். அது இன்னைக்கு கொடுத்தா 1000 ரூபாய்க்கு மேலே ஆகும் சுத்தப்படுத்துறதுக்கு. 10% செலவுனாவும் பண்ணிட்டு போகிறாங்க.
கண்டிப்பா. இப்போ எந்த அளவுக்கு இப்போ வந்து திருக்கோயில் நிலங்கள்ல இருந்து குத்தகைகள் கொடுக்கறாங்க, இதுக்கு வந்து ஒரு விகிதாச்சாரம், அந்த மாதிரி கோயில் நிலங்கள்ல இருக்கின்ற குடியிருப்புகளுக்கு அந்த மாதிரி எதுவும் அச்சாரன்சி ஆக்டில்
நஞ்ச நிலத்துல விளைஞ்சல 4 பங்கு கோயிலுக்கு, 3 பங்கு விவசாயிக்கு, 25 கோயிலுக்கு, 75 குத்தகைதாரர்களுக்கு. ஆக 4 மூட்டை நெல் வளைஞ்சா 1 மூட்டை கோயிலுக்கு, 3 மூட்டை விவசாயிக்கு அப்படின்னு கொடுக்குறாங்க. ஆனால் என்ன ஆகுன்னா, இந்த குறைஞ்ச குத்தையாக இருந்த அப்போ சில இடங்களில் வந்து ரொக்க குத்தையாக இருக்கும். ரொக்க குத்தைனா ஒரு ஏக்கருக்கு 1500 ரூபா கட்டுவாங்க. ஆனால் அவன் அந்த ஒரு ஏக்கரை வரத்து ஏக்கர் 20000க்கு நேந்திரம் வாழைக்கு விடுவான். உள் குத்தகைக்கு நமக்கு இந்த 1500 ரூபா கட்ட மாட்டான், அவன் 20000 வாங்குறான். இந்த 1000 கிட்டத்துக்கு யோசிப்பான். அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. அப்படி வரும்போது நம்ம என்ன செய்யணும், கேஸ் போட்டு தான் வாங்க சூழ்நிலை உருவாகுது. ஆனால் குத்தகை ரொக்க குத்தகையாக இருந்தால் காலத்துக்கு ஏற்றவாறு ரொக்க குத்தையும் ஏற்றுறோம். ஆனால் தானிய குத்தகைன்னா நம்ம ஏற்ற வேண்டிய அவசியம் இல்லை, அந்த விலைவாசி யாரோ தானியத்தோடய அறி போகும். அது 30 வருஷம் முன்னாடி 10 கிழமைனா இன்னும் 50 வருஷம் கழிச்சா அந்த 10 கிழமை வாங்கினா போதும். ஏன்னா அந்த நெல் வர அதுக்கு ரேட் ஈக்குவல் ஆகிடும். ஆனால் ரொக்க குத்தையை ஃபிக்ஸ் பண்ணால் 3 வருஷத்துக்கு ஒருக்காவது மாற்றம் ஆகணும், மாற்றினா தான் அந்த குத்தகையை ஈடுகட்டி வரும். ஆனால் நிறைய மக்கள் வந்து லாபம் அடைஞ்சால் கூட அவங்களுக்கு கெட்டாத மனப்பான்மையும் இருக்கிறாங்க. ஆனால் சட்டத்திட்டங்கள் அவங்களை வெளியேற்றி கொஞ்சம் கோர்ட்டு மூலம்தான் வெளியேற்றணும் அப்படின்னு இருக்கும்போது கோர்ட்டில் பார்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் ரொக்க குத்தகைன்னு சரி, நஞ்ச குத்தகைன்னா 4 பங்கு கொடுத்தாங்கணும். ரொக்க குத்தகைன்னா உதாரணமாட்டே ஒரு 40000 ஒரு ஏக்கரில் கரும்பு விளையினா 10000 மாதம் அவங்க கொடுத்தா போதும். ஆனால் அவங்க 2500 கட்ட மாட்டாங்க. அது கூட குறைஞ்ச குத்தகை, அது நிலங்கண்டு இருக்குது, அது இருபோகம் பாசனம் இருக்கு, நஞ்சை புஞ்சை இருக்கும், தனி நஞ்சை நிலமா இருக்கும். அந்த நிலத்துக்கு தந்தவாறு குத்தகை, அதுக்கு வந்து பேரண்ட் ஆக்ஷனே ஒன்று இருக்கு. பேரண்ட் ஆக்ஷன்னா அந்த நிலத்துக்கு தந்தவாறு கோர்ட்ல போட்டு குத்தையை ஃபிக்ஸ் பண்ணி வாங்கிக்கலாம். அது ரொக்கமா இருக்கட்டும் தானியமா இருக்கட்டும் அந்த ரேட்டையும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அது கொஞ்சம் நாள் ஆகும், ஆனாலும் அது கண்டிப்பா எஃபெக்ட் வந்துடும். அது என்ன ஒரு எஃபெக்ட்னா, இப்போ நீங்க 2014 போட்டா 2020 ரிசல்ட் வந்தா கூட 2014 எஃபெக்ட் வந்துடும்.
இந்த விஷயத்துல நம்ம சட்டத்திட்டங்கள்லாம் வந்து அறநிலையத்துறைக்கு சாதகமா இருக்குங்களா, இல்ல தப்பு பண்ற அந்த ஒழுங்கா குத்தகை கொடுக்காத அந்த மக்களுக்கு சாதகமா இருக்கா?
இல்ல பொதுவா வந்து காலத்துக்கு ஏற்ற விவசாயிகளுக்கு கஷ்டப்படக்கூடாது எண்ணத்துல வந்து 400 பங்கா கவர்மெண்ட் குறைச்சிருக்கு. அந்த 400 பங்கு ஒழுங்கா கொடுத்தாலே கோயில் நல்ல ஒருபடியா வந்துடும். அந்த நாளில் ஒரு பங்கு ஒழுங்காக வந்தாலுமே கூட நிச்சயமாக எல்லா குழந்தையுமே அந்த அளவுக்கு சொத்துக்கள் இருக்கு, வருமானம் இருக்குது, வந்துடும். அதுவும் கொடுக்காதனால தான் இவ்வளவு கஷ்டமாக இருக்குது. அதுவும் கோர்ட்டில் போட்டால் வாங்க வேண்டியிருக்கு, ரெவன்யூ கோர்ட்டில் போட்டால் வாங்க வேண்டியிருக்குது. அதனால தான் நமக்கு கால் தாமதம் ஆகுது. இப்போ ரெவன்யூ கோர்ட்னா 11 கோர்ட்டு முன்னாடி ஜெயலலிதாமா காலத்தில் இருந்தது, இப்போ 4 கோர்ட்டும் ஆகிட்டாங்க. அந்த 4 கோர்ட்டில் ஒரு ஆஃபீஸரி 11 டிஸ்ட்ரிக்ட் போட்டாருன்னா அவர் வாய்தா போட்டதான் நேரம் தனியாக இருக்கும். ஆக ஒரு கேஸை முடியறதுக்கு 6 வருஷம் 7 வருஷம் ஆகும். அப்போ அது போட்டும் பிரயோஜனம் இல்லாமல் போகுது. நிறைய கோர்ட்டை திறந்தாச்சுன்னா அந்த ஏரியா கம்மியாகும் போது அடிக்கடி வாய்தா போட்டு டக்குன்னு ஒரு எஃபெக்ட் கொண்டு வரலாம். அதெல்லாம் நீங்கள் ஆர்வமாக செய்யணும். அதெல்லாம் கவர்மெண்ட்லாம் எழுதுவாங்க. 11 கோர்ட் இந்த ரெவன்யூ கோர்ட்டு, இப்போ 4 கோர்ட்டை மதுரையில் ஒன்று, சின்ன ஃபங்க்ஷன் ஆகுது, இந்த மாதிரி தஞ்சாவூர் ஒன்று, கடலூர் ஒன்று, இப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகுது, கோயம்புத்தூர் ஒன்று ஒன்று. அப்போ என்ன ஆகுறது, திருச்சி ஒன்று திருச்சிக்கு ஏரியாவுக்கு 13 டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருக்கான். அப்போ அந்த ரெவன்யூ ஆஃபீஸர் என்ன செய்வார், வாய்தா போடணும்னு யாரும் சரியாக போகும். அதனால் கோர்ட்டில் இது பாக்கிக்காக போட ரெவன்யூ கோர்ட்டை அதிக அளவில் ஓப்பன் பண்ணி குற்றத்தில் சீக்கிரமாக டிஸ்போசல் கொடுத்தோம்னா கண்டிப்பாக ஒரு அளவுக்கு கிடைக்கும். அந்த கோர்ட்டு போகாத அளவுக்கு மக்களே கொடுத்துருந்தாலும் பிரச்சனை இல்லை, குறைஞ்ச கொடுத்தீங்க. அது சிலவங்க என்ன எங்கள் பக்கம் சில தவறு இருக்குது. உதாரணமாக அமராவதி பாசனம் இருக்குன்னு வைங்க, தாராபுரம் அந்த ஏரியாவெல்லாம் இருபோக பாசனமாக இருந்திருக்கும். ஆனால் ஒருபோக பாசனத்துக்கு தான் ஆகி போச்சு. ஆனால் இருபோக பாசனத்தையே ரெண்டு காலில் கட்டி வச்சுருப்பான், ரெண்டு போக பாசனம் பாக்கி தூக்கி போடுவான். சார் 10 வருஷமாக ஒரு போகணும் தான், நான் கெட்டாளுக்கு சேர்த்து கொடுக்குறாங்க, இந்த ரெக்கார்டு சரிப்படுத்திடலாமா. ஒருத்தனைக்கு 100 கலம் பாக்கினா உண்மையிலேயே ஒரு போகணும்னா 50 கலம் தான் பாக்கும். எங்காலும் 100 கலனும் தூக்கி போட்டுருவா கோர்ட்டில். எப்படிங்க இருபோக பாசனம், எப்படி ஒருபோக பாசனம் ஆகிய 10 வருஷம் ஆச்சு, நீங்கள் இப்படி போட்டாலும் எப்படி கெட்டணும் அப்படின்னு அவங்க கேட்க நியாயமான கேள்வி. அப்போ இங்கே என்ன செய்யணும், ஒரு போக கட்டணுமா அப்படின்னு சர்டிஃபிகேட் வாங்கி நீ கொடு, ட்ரெஸ்போர்ட் பாஸ் பண்ணி ஒரு குறைத்தி மேலட்டி கழுதி அந்த ஒரு போகத்தை போட்டால் அவங்க கட்டிடுவான், கண்டிப்பாக கட்டுவாங்க. இப்போ நம்ம ஆளுநர் இருபோகன்னு பழைய இருக்காலே வச்சுக்கிட்டு, அதான் எனக்கு தெரியாது, அதான் எனக்கு தெரியாது, ரெக்கார்டு தூக்கி போட்டேன், ரெக்கார்டு தூக்கி போட்டோன்னு சொன்னால் நான் நீ போர்டு வச்சுன்னு சொல்லலாம், வருது பார்த்துலாம் உள்ளது கெட்டாதேம்மா அப்படியே போகும். இது நான் பார்த்துக்கிட்டேன், நீ அது கவலைப்படுக அப்படிமா. அப்போ இருபோக பாசனத்துக்கு பாக்கி வரும்போது 10 வருஷம் கழித்து ஜாந்திக்கு வரும்போது வேற ஒரு இவர் இருப்பார், இருபோக பாசனம் தான் போட்டிருக்கேன், இருபது பாசனம் இல்லையா, இப்போ முடிஞ்ச 10-30 வருஷம் ஆக போகையா, ஏன் 20 கட்டியிருக்கேம்மா. அப்போ இதில் என்ன சொன்னால், ரெக்கார்டையும் நம்ம அப்டேட் பண்ணணும், பண்ணி போட்டால் தான் கிடைக்கும். இல்லை நீ ஒரு போகத்து மட்டும் கெட்டு மிச்சப்படி கோர்ட்டில் தள்ளுபடி வாங்கிடலாம் அப்படின்னா ஸ்டெப் எடுக்கணும். அது ஸ்டெப் எடுக்காத பட்சத்தில் அவங்களுக்கு நியாயமான கோரிக்கை நிறைவேற்றி வைக்கணும். இப்போ ஒரு இரு போகம் கட்டியிருக்கோம், விளையுது ஒரு போகம் தான் விளையுது, நமக்கே நல்லா தெரியுது, அதே கொறைச்சி கொடுக்க மாட்டேங்கிறேங்க, மேலே எடுத்து போயிட்டு வரட்டும் வேணாம். அவன் 6 படமே வச்சுருக்கட்டும், கோர்ட்டில் கேட்டால் ஒரு போகம் தான் விளைஞ்சிட்டு இருக்கு, அது உண்மை தானேன்னா ஆட்டோமேட்டிக்காக திருப்பி சொல்லிட்டு போகிறான், ஒரு போகத்துக்குள்ளே தான் திருப்பி சொல்லுவாங்க. அப்போ அதையும் செய்யாமல் இருக்கிறதுனால விவசாயிகளும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இது இவ்வளோ பாக்கி வச்சுருக்காங்க நான் கிடையவே கிடையாதுங்கிறான். அப்போ அவங்க கேட்க நியாயமான கோரிக்கை நம்ம நிறைவேற்றி கொடுக்கணும். அது நிர்வாகத்தில் தடையாக கடந்தான், ஒரு போவாய்னா ஒரு மாற்றிக்கலாம். சில சமயங்களில் வெறும் புஞ்ச காடாக இருக்கும், வாக்கியா பாசனம் புள்ளம்பாடு வாக்கியமாக வாக்கியா பாசனம் வந்தோன்னா கூடுதலாக குச்சை நல்ல நெல் விளையும், அப்புறம் வந்து குச்சியை கூட்டி வாங்கணும். வெறும் தரிசாக இருக்குது, காமராஜர் காட்டு வாக்கியாக தான் வெட்டினாங்க இல்லையா, புள்ளம்பாடு வாக்கியமாக வெட்டியிருக்காங்க இல்லையா, அவன் தரிசு நல்லா நஞ்சியாக மாறியது, அவன் வெறும் 50 ரூபா கட்டியிருப்பான் வருஷத்துக்கு, இப்போ நல்லா கரும்பு விளையும். அப்போ என்ன செய்யணும், ரெவன்யூ கோர்ட்டில் போட்டு ஃபேர் அண்ட் ஆக்ட் பிரகாரம் அந்த 100 ரூபா கிடையாது, 4 பங்கு என்ன ஒன்றுமோ அதை போட்டுக்கிட்டு குத்தையும் கூட்டியும் வாங்கலாம், கூட்டியும் வாங்கலாம், குறைச்சியும் வாங்கலாம், விளையாடலைன்னா குறைச்சிலாம் கூடலாம். இதெல்லாம் நிர்வாகத்தில் அக்கறையோடு செய்யணும், துணிச்சலாக செய்யணும்.
ஐயா, கோயில் நில ஆக்கிரமிப்பு பற்றியும் அதை எப்படி மீட்டெடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்களேன்.
நஷ்டமாக இருந்தாலும் அனுபவம் உரிமை கோயிலுக்கு இருந்தால் கோயிலாக பட்டா கொடுக்கணும், அனுபவம் இல்லைன்னா நஷ்டத்தை யார் எங்கே வச்சு பண்ணாலோ அவங்களும் கொடுத்துருவான். அது அசைன்மெண்ட் ஆக்டிவ் ஆக்ட் இருக்கு, அசைன்மெண்ட் ஆக்ட் பிரகாரம் 10 வருஷம் 5 வருஷம் ஆக்கிரமிச்சு வந்து நஷ்டமாக இருந்தால் அது ஒரு காலத்தில் கோயில் அனுபவத்தில் இருந்துருக்கிறான், இப்போ அவனு பட்டா கொடுத்துருவான். ஆனால் பட்டா தாண்டையோ டெம்பிள் புறம்போக்கோ பட்டா கொடுத்தா அதை கேஸ் பண்ணி மீட்டுறோம். தெப்பக்குளம் கோயில் உள்ள சுத்த இடம் வந்து நத்தம்பரம்புக்கு இருந்தாலும் தனியா இருக்க பட்ட கொடுக்க கூடாதுன்னு இருக்கு, சுற்றியுள்ள ஏரியா தண்ணி இருந்தாலும் செய்ய முடியாது. கோயில சுற்றியுள்ள ஏரியாவோ அதே தெப்பக்குளமோ தேரடி மீதியோ உள்ள இடங்கள்ல நத்தமா இருந்தாலும் தனியா இருக்கப்பட்ட கொடுக்க கூடாது.
இப்ப நகர்ப்புறங்கள்ல கூட பல திருக்கோயில்களுக்கு இருக்கிற சொத்துக்களுக்கு எல்லாம் கூட 20 ரூபாய் அந்த மாதிரி எல்லாம் கூட
மனவாதமா
கட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு எல்லாம் கேள்விப்படுறோம். அப்ப நீங்க சொன்ன மாதிரி அதற்கு வந்து அந்த அந்த ஃபேர் ஆக்ட் படி நம்ம
நிறைய அதாவது உங்களுக்கு என்ன சிக்கல் என்னன்னா, இப்போ ஒரு தனியார் கடை மாசம் 5000 ரூபாய் கொடுப்பான், ஆனா 5000 கொடுக்கறது எந்த இருக்காருன்னு கிடையாது. ஆனா நம்ம கடைக்கு வேற 500 ரூபாய் கொடுப்பான். அப்ப நம்ம 5000 ரூபாய் பக்கத்து மார்க்கெட் ரேட் என்னன்னு எப்படி பிக்ஸ் பண்ணுவீங்க?
அரசாங்கத்தோட மார்க்கெட்
கம்மியா தான் இருக்கணும். அவன் எது கைடன்ஸ் வைக்கிறது இப்போ நல்ல நல்ல ஆழம் புரிஞ்சுக்கணும். எல்லாரும் பேசுறதே தவிர கோயில் ஹெல்ப் பண்ண மாட்டான். பக்கத்து கடைக்காரன் 5000 ரூபாய் கொடுப்பான்னு நல்லதே தெரியுது. ஆனா 5000 ரூபாய் கொடுக்க எந்த ரெக்கார்டும் கிடையாது. நான் 5000 ரூபாய் கொடுக்கன்னு சொல்றேன், நம்ம கண்முன்னால வாங்கவே தெரியுது, ரெக்கார்டு தானே பேசும். அப்போ 500 ரூபாய் நமக்கு உரம் போட்டாச்சுன்னா அந்த பக்கத்து ரேட்டு என்ன ரேட்டுன்னு நமக்கு ரெக்கார்டு இருந்தா இந்த 5000 ரூபாய் வாங்கிடலாம். ஆனா அது வர முடியாத பட்சத்துல மார்க்கெட்டுக்கு ஓரளவு சொல்லி கவர்மெண்ட் ரேட்ல இந்த இடத்தையும் இவ்வளவு பிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த கைட்லைன்ஸ் வேல்யூ ரேட்டை போட்டு கட்டணனுடைய மதிப்பு போட்டு அது பழைய கட்டணமா ஓட்டு கட்டணமா ஒட்டு கட்டணமா அது வேல்யூஷன் போட்டு ஓல்டு கட்டம்னா அதுக்கு வந்து கட்டத்தினுடைய மதிப்பில் குறைச்சி போட்டு என்ஜினியர் இருக்காங்க ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தா தேசம் நார்மல் ரேட்டு கிடைச்சிடும். அது கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அரசாங்கத்திலேயே அந்த பிடபிள்யூடி ஆஃபீஸ் என்ஜினியர் இருக்காங்க, அவங்க ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க இந்த கட்டடத்துக்கு இவ்வளவு கொடுக்கலாம், இதுக்கு என்ன மதிப்புன்னு இருக்கு, அதை கொடுத்தா ஆகணும், அந்த மாதிரி வாங்கிக்கலாம். அப்படி இருந்தாலும் அது மார்க்கெட்டோட கம்மியாக தான் இருக்கும்.
இப்ப இப்படி வர்ற வருமானத்தில் கோயிலுக்கு வர்ற வருமானத்திலையும் நீங்க சொன்ன அந்த 40% 30% அப்படிங்கிறது இந்த மாதிரி குத்தகையிலிருந்து வர்ற வருமானத்துல
எந்த வருமானத்துல எந்த வருமானத்துல கோயிலுக்கோட வருமானத்துல 40% நிர்வாகத்தையும் செலவழிக்கலாம். கண்டிப்பா செலவழிக்கலாம். 30% கோயில் பூஜையும் செலவழிக்கலாம். 20% திருப்பணியும் செலவழிக்கலாம். 10% பிக்சர்ல போடலாம். அது வழிமுறைகள் இருக்குது.
அது எந்த அது திருக்கோயிலுக்கு உள்ள வந்த வருமானமா இருந்தாலும்
வெளியே சரி, உங்கள் வருமானம் அத்தனை வருமானம் எந்த கைண்ட்ஸ் ஆஃப் இன்கம் இருந்தாலும் சரி, கோயில் பாஸ்புக்ல வந்து விழுந்தாச்சுன்னா அது கோயில் வருமானம் தான். அது இன்ட்ரெஸ்ட் கூட இருக்கலாம். இப்ப ஒரு 6 கோடி 7 கோடி பிக்சர்ல போட்டிருக்கோம், அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அந்த இன்ட்ரெஸ்டும் ஒரு வருமானம் தான். அது உபயதாரம் கொடுத்தாலும் எது வந்தாலும் அது வருமானத்துல வரும், அதுல மாற்றமே கிடையாது. அதனால சட்டத்திட்டங்கள் கட்டிடங்கள் மனவரைகள்லாம் இருந்ததுன்னா அதுக்கு வந்து மார்க்கெட் ரேட் அளவுக்கு நமக்கு ஆதாரம் இருந்தால் அது வாங்கி பிக்ஸ் பண்ணலாம். இல்லை பிடபிள்யூடி ரேட்டுன்னு வச்சுருப்பாங்க, அவங்க வந்து கட்டிடத்தை பார்த்து அதன் மூலம் ரேட் பிக்ஸ் பண்ணி ஓரளவுக்கு நியாயமாக வாங்கிட்டு இருக்காங்க, வரக்கு வாய்ப்பு இருக்குது. எனவே கட்டிட வாரைகளோ ரொக்க கேஷ் வரக்கூடிய கோயில் ஒருபோதுமே கீழ் நிலைக்கு போகாது. நஞ்சனத்தை நம்பியிருக்க கோயில்களோட வருமானங்கள் தான் ரொம்ப கம்மியாகும். ஏன்னா விலைவாசிக்கு தகுந்த அளவுக்கு இப்போ ஒரு ஆக்கி இருந்தால் 1000 கொடுக்க நாந்திரம் வரலாம், 1500 கெட்ட மாட்டேங்க. அவங்க கொடுத்து 1500 இருக்குது, அதை ஏற்றினா ஒரு 2000 ஆக்குவாங்க, அவ்வளோதான் பண்ண முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஏற்ற முடியும். அது பல சிக்கல் ரொம்ப ஏற்றினா அவன் ஒன்று ஃபேர் அண்ட் ஆக்டாக போட்டு இது அதிகமாக போயிருக்குமா, அது வரைக்கும் அது ஸ்டேட்டஸ்கோ மெயின்டைன் பண்ணி பழச வாங்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். அதனால் நஞ்ச நிலங்களையும் நிலங்களை நம்பி இருக்க கோயிலில் பொறுத்தளவில் அது வந்து மேல்பட ரொம்ப விருத்தியாகிறது வந்து உபயதாரர்களும் சேவாத்தியம் போகணும்தான் முடியுமே தவிர, மற்ற கேஷ் ரொக்க கேஷ் வரக்கூடிய கோயில்ல எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆனால் ஓரளவுக்கு அந்த கோயிலுக்கு ஹெல்ப் பண்ண முடியும், முக்கியமான விஷயங்கள் மட்டும்தான். மற்றபடி என்னன்னா நமக்கு சட்டத்திட்டங்கள் கோயிலில் 400 பங்குன்னு குத்தே குறைஞ்சதுனாலையும் விவசாயத்தில் ஏகப்பட்ட லாஸ் வருதுனாலையும் தான் கோயில் நந்தி நிலத்தில் இருக்க கோயில்கள் வந்துடைய எதிர்காலம் வந்து ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அது அரசு ஓரளவுக்கு தான் ஹெல்ப் பண்ண முடியும்.
ஆனால் எல்லா திருக்கோயில்களுக்கும் இதுதான் அந்தந்த திருக்கோயிலுக்கு உரிய சொத்து மதிப்பு அப்படிங்கிறது அரசாங்கத்தினுடைய ஆவணங்களில் தெளிவாக வரையறுக்கப்பட்ட ஒன்று தான்.
ஆமாம்.